ಮಹಾಂ ಭಗವತ್ಪಾದ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಗ್ರಾಜ್ಯವತ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. ತನ್ನಿರ್ಧಾರಣಾಧಿಕರಣಂ ಸಪ್ತವಿಂಶಾಧಿಕರಣಂ ತನ್ನಿರ್ಧಾರಣ ಅನಿಯಮಃ ತದೃಷ್ಟೇ ಪೃಥಗ್ಹಿ ಅಪ್ರತಿಬಂಧ ಫಲಂ ಇತಿ ಸೂತ್ರಂ. ಅತ್ರ ಕರ್ಮಾಂಗ ವ್ಯಪಾಶ್ರಯಾಣಿ ಯಾನಿ ಉಪಾಸನಾನಿ ಸಂತಿ ತದ್ವಿಷಯಕಃ ವಿಚಾರಃ ಕ್ರಿಯತೆ. ತತ್ರ ಉದ್ಗೀಥೋಪಾಸನಾಮಾಶ್ರಿತ್ಯ ವಿಚಾರಃ ಏಕಃ ಅತ್ರ ಪ್ರವರ್ತತೆ. ಛಾಂದೋಗ್ಯೋಪನಿಷದಿ ಪ್ರಾರಂಭೇ ಉದ್ಗೀಥೋಪಾಸನಾ ಉಕ್ತ. ಓಮಿತ್ಯೇತದಕ್ಷರಂ ಉದ್ಗೀತಂ ಉಪಾಸೀತ ಇತಿ. ಅತ್ರ ಇಯಂ ಉಪಾಸನಾ ನಿತ್ಯವಾ ಉತ ಅನಿತ್ಯವಾ ಇತಿ ಸಂಶಯ. ನಿತ್ಯ ಇತ್ಯಸ್ಯ ಕೋರ್ಥಃ ಯದಾ ಯದಾ ಸೋಮಯಾಗ ಕ್ರಿಯತೆ ತದಾ ಅವಶ್ಯಂ ಇಯಂ ಉಪಾಸನಾ ಕರ್ತವ್ಯ ಇತ್ಯರ್ಥ. ಅನಿತ್ಯ ಇತ್ಯೇತ್ ಕದಾಚಿತ್ ಕರ್ತುಂ ಶಕ್ಯತೆ ಕದಾಚಿತ್ ತ್ಯಕ್ತುಂ ಶಕ್ಯತೆ ಇತಿ ಏತಾದೃಶರೀತ್ಯಾ ತತ್ರ ಸಂಶಯೇ ಜಾತೆ ವಿಚಾರ ಪ್ರವರ್ತತೆ. ಉಭಯತ್ರಾಪಿ ದೃಷ್ಟಾಂತಃ ಅಸ್ತಿ. ಯದಾ ಯಸ್ಯ ವರ್ಣಮಯೀ ಜುಹೂರ್ಭವತಿ ಇತಿ ವರ್ತತೆ. ಜುಹೂ ನಾಮ ಪಾತ್ರ ವಿಶೇಷಃ ತತ್ತು ವರ್ಣಮಯೀ ತ್ವೇನ ಯದಿ ಕ್ರಿಯತೆ ತರ್ಹಿ ತಸ್ಯ ಪಾಪಶ್ಲೋಕಂ ನ ಶ್ರೂಯತೆ ಇತಿ ಉಕ್ತಮಸ್ತಿ ಫಲ. ತದಾನೀಂ ಜುಹೂ ತಾವತ್ ಅವಶ್ಯಂ ಸರ್ವೇಷು ಯಾಗೇಷು ಪ್ರವರ್ತತೆ. ಅವ್ಯಭಿಚಾರಿ ಕ್ರತ ಸಂಬಂಧ ತಸ್ಯ ಅಸ್ತಿ. ತಸ್ಮಾತ್ ಅವಶ್ಯಂ ಇದಂ ಕರ್ತವ್ಯಂ ಇತಿ ಭಾತಿ. ತದಾ ಗೋದೋಹನಾಧಿಕಮಸ್ತಿ. ಚಮಸೇನಾಪಪ್ರಣಯೇ ಇತಿ ಚಮಸಪಾತ್ರೇಣ ಅಪ್ರಣಯನಂ ವಿಹಿತಮಸ್ತಿ. ಯಹ ಗೋದೋಹನ ಕಾಮಃ ಯಹ ಗೋಕಾಮಃ ವರ್ತತೆ ತೇನ ಗೋದೋಹನ ಪಾತ್ರೇಣ ಅಪ್ರಣಯನಂ ಕರ್ತವ್ಯಂ ಇತ್ಯುಕ್ತಂ. ಇದಂತೂ ಅನಿತ್ಯಂ. ಯತಃ ಯಸ್ಯ ಗೋಕಾಮ ಯಹ ಗೋಕಾಮಃ ಅಸ್ತಿ ತೇನ ಗೋದೋಹನ ಪಾತ್ರಂ ಸ್ವೀಕ್ರಿಯತೆ. ಯಸ್ಯ ತಾವತ್ ಗೋಕಾಮಃ ನಾಸ್ತಿ ಯಹ ಗೋಕಾಮೋ ನ ಭವತಿ ತಸ್ಯ ತಾವತ್ ಗೋದೋಹನ ಪಾತ್ರಂ ನಾಸ್ತಿ ಇತಿ ಅನಿತ್ಯಃ. ನಿತ್ಯಂ ವಾ ಅನಿತ್ಯಂ ವಾ ಪ್ರಕೃತೋಪಾಸನ ಕರ್ಮಾಂಗಾವಬದ್ಧ ಉಪಾಸನ ಇತಿ ಸಂಶಯೇ ಜಾತೆ. ಪೂರ್ವಪಕ್ಷಿ ವದತಿ ಇದಂ ತು ನಿತ್ಯತಾ ಇತ್ಯೇವ ನಿತ್ಯಂ ಇದಂ ಅನುಷ್ಠಾನಂ ಕರ್ತವ್ಯಂ. ಯತಃ ಅಪ್ರಕರಣ ಪಡಿತಾನಾಂ ವಿಜುಹ್ವಾದಿದ್ವಾರೇಣ ಕ್ರತು ಪ್ರವೇಶಃ ಯದಾ ವರ್ತತೆ ತರ್ಹಿ ಪ್ರಕೃತೆ ಪ್ರಕರಣೇ ಎವ ಪಠಿತಂ ಇದಮಿತಿ ಕೃತ್ವ ತಸ್ಯ ಕಥಂ ನಾಸ್ತಿ ಇತಿ ವಕ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ಅತಃ ತಸ್ಮಾತ್ ನಿತ್ಯಮೇವ ಇಯಂ ಉಪಾಸನಾ ನಿತ್ಯ ಇತಿ ಪ್ರಾಪ್ತೆ ಸಿದ್ಧಾಂತೆ ಜಗಾದ ತನ್ನಿರ್ಧಾರಣ ಅನಿಯಮ ತಸ್ಯ ಉಪಾಸನಾಯಃ ನಿತ್ಯತಾ ನಿರ್ಧಾರಣಂ ಉದ್ಗೀಧಾದಿ ಕರ್ಮಗುಣ ಯಾಧಾತ್ಮ್ಯ ನಿರ್ಧಾರಣಂ ತಸ ಕರ್ಮಾಂಗ ಯಾಧಾತ್ಮ್ಯಂ ಅವಶ್ಯಂ ರಸತಮತ್ವಾದಿ ಗುಣಾದೀನಾಂ ಕಥನಂ ತಸ್ಯ ನಿತ್ಯಂ ನಾಸ್ತಿ. ಕುತಃ ತದೃಷ್ಟೇ ಅನಿಯಮದೃಷ್ಟೇ ಇತ್ಯುಕ್ತಂ. ಕಥಂ ತೇನೋಭವ ಕುರುತಃ ಯಶ್ಚ ಏತದೇವಂ ವೇದ ಯಶ್ಚ ನ ವೇದ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ ಉಪನಿಷದಿ ಅಪಿ ತತ್ರ ಅವಿದುಷೋಪಿ ಕ್ರಿಯಾ ಅಂಗೀಕೃತ ವರ್ತತೆ. ಸರ್ವೇಷಾಪಿ ಜ್ಞಾನೇನೈವ ಕರ್ತವ್ಯಮಿತಿ ನ ಏತಾವತ್ ಏತಾಸ ಮಂತ್ರಾಣಾಂ ಅರ್ಥಂ ನ ಜಾನಂತಿ ದೇವತಾದಿಕಂ ನ ಜಾನಂತಿ ತೇಷಾಂಪಿ ಕರ್ಮ ಉಪಲಭ್ಯತೆ. ಅತಃ ಉಪನಿಷತ್ಸು ತಥಾ ಉಪಲಭ್ಯಮಾನತ್ವಾತ್ ತೇಷಾಂ ಏತಾಸ ಉಪಾಸನಾದೀನಾಂ ನಿತ್ಯತ್ವಂ ನಾಸ್ತಿ ಇತಿ ನಿರೂಪಿತಮಸ್ತಿ. ಅನಂತರಂ ಪೃಥಗೇವ ವಿಜ್ಞಾನಶ್ಚ ಕರ್ಮಣಃ ಫಲಮುಪಲಭ್ಯತೆ. ಯದಾ ಕರ್ಮಫಲಸಿದ್ಧಿ ಅಪ್ರತಿಬಂಧಃ ತೇಷಾಂ ಭವತಿ ಇತಿ ಹೇತೋಃ ಅನಿತ್ಯತೈವ ಇತಿ ನಿರೂಪಿತಮಸ್ತಿ. காமிய கர்மா இது தர்ஹி அவசியம் சர்வாங்க உபசம்ஹார கர்த்தவ்யா நித்யானாம் கர்மணாம் தாசனியமோ நாஸ்தி சர்வாங்க உபசம்ஹாரே வீரியவத் கர்மா இது பவதி. அத்ததாவது வீரியவத் தரம் இத்யுக்தமஸ்தி. ஏ வித்யயா கர்மணா வித்யயா ரஹ ஞானேன உபாசதே தேஷாம் வீரியவத் தரம் கர்ம பவிஷ்யதி இத்யுக்தம். அத வீரியவத் கர்ம பவதி உபாசனாம் வினா யஹ கரோதி தஸ்மாத் ஏதேதாம் உபாசனானாம் நித்யத்வம் நாஸ்தி இது ஏதாவத் பர்யந்தம் திருஷ்டம் அஸ்தி. அயமேவ நியாயஹ ததர் லோக சாமாதிஷு அபி ஸ்வீகர்த்தவ்யஹ இதி ரூபட்சதே ததுனா அஸ்மாபிஹி திரஷ்டவ்யம் அஸ்தி. தன்னிர்தாரண அநியமஹ தத்ருஷ்டே புருதக்ஹி அப்ரதிபந்த ஃபலம் என்ற ஒரு சூத்திரம் தன்னிர்தாரணாதிகரணத்துல. இந்த அதிகரணத்தில் இருக்கக்கூடியதான விஷயம் கொஞ்சம் மீமாம்சா சம்பந்தமா இருக்கிறதுனால நிறுத்தி பார்க்கணும். ஏன்னா சாதாரணமா எல்லாம் உபநிஷத்துல இருக்கிற அம்சங்கள்னா கேட்டு கேட்டு ஸ்ருதசாரமா இருக்கும். இது கர்மாவை பத்தி இருக்கிறதுனால கொஞ்சம் யோஜனை பண்ணணும். ஜோதிஷ்டோமம்னு ஒரு கர்மா, அந்த கர்மாவுக்கு அங்கமாக என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா உத்கானம் பண்ற. உத்கானம்னு உத்கீதா உத்காத்தான்னு ஒரு ருத்விக்கு இருக்கார், அவர் சமகானம் பண்ணுவார். சோ கர்மாவுக்கு அங்கமானது உத்கானம். அந்த உத்கானம் பண்ணும் பொழுது கர்மாங்க அவபத்தம் அதுக்கு சம்பந்தமான உத்கீத உபாசனா ஒண்ணு சொல்லிருக்கு. அப்படின்னு உத்கானம் பண்ணும் பொழுது அந்த மூணாவது பக்தி வரும் பொழுது ஓங்காரத்துல ஒரு உபாசனை பண்ணணும். இப்ப என்ன கர்மாவுக்கு அங்கமான உத்கானம் அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான உபாசனை. இப்படிப்பட்டதான உபாசனங்கள் எப்பப்ப சாமயாகம் பண்றோமோ அப்பப்ப பண்ணித்தான் ஆகணுமா இல்ல வேண்டாமா? இஷ்டம் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா இல்லைன்னு ஆப்ஷனலா அப்படி. இதுக்கு நம்ம விசாரம் பண்ணும் பொழுது சில சமயத்துல நித்தியம்னு சொல்லிருக்க, சில சமயத்துல அநித்தியம்னு சொல்லிருக்க. நித்தியம்னு எங்க சொல்லிருக்க? ஹோமத்துல ஜுஹூன்னு ஒரு பாத்திரம் பண்ணணும், அதனால ஹோமம் பண்ணுவா. அந்த ஜுஹூங்கிற பாத்திரமானது மரத்தினால செய்யப்பட்டதான பாத்திரம். சோ ஹோமத்துக்கு அங்கம் இது ஜுஹு. அந்த ஜுஹூனது பொரச மரத்தினால பண்ணணும்னு ஒரு நியமம் இருக்கு. பொரச மரத்தினால பண்ணா யஜமானனை யாராவது வச்சாலும் அவர் காது கெட்டாது, இதுதான் அதுக்கு பலம் அப்படின்னு சொல்லி. இப்ப கர்மாவுக்கு அங்கமான ஜுஹூக்கு அங்கமான இந்த பொரச மரம் பொரச மரத்தினால செய்யணும் எனக்கூடியது பர்மனன்ட். எல்லா யாகத்திலும் இதான் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் ஆகி. அதனால கர்மாவுக்கு அங்கமாக பண்ணக்கூடியதான பதார்த்தங்கள் பர்மனண்டா பண்ணணும், எல்லா யாகத்திலையும் பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதே போலயே கர்மாவில சமச பாத்திரம்னு ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை வந்து அப்ராணயனம் பண்ற, ஜலத்தை அக்னிக்கு மூணு தரம் இப்படி தெளிச்சு தெடிக்கிற அக்னி சுத்தீரும். இந்த அப்ரணயனமானது கர்மாவுக்கு அங்கம்னு சொன்னேன். ஆனா இந்த சமச பாத்திரத்தினால பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த யஜமானனுக்கு ஸ்வர்கலோகத்தை தவிர இப்பவே இந்த லோகத்திலேயே சம்திங் பசுமாடெல்லாம் நிறைய வேணும்னு நினைச்சானேயானால் அந்த சமச பாத்திரத்துக்கு பதிலாக அவன் கோதோகர பாத்திரத்தை வச்சுட்டு ஜலத்தை தெளிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆகையால் கோதோகன பாத்திரத்தினால ஜலத்தை தெளிக்கணும் என கூடியது ஒண்ணு இருக்க பார்த்தா இதுவானது எல்லா யாகத்திலையும் வருமானார் வராது. ஏன்னா யஜமானன் சமச பாத்திரத்துல தெளிச்சாலே ஸ்வர்க்கம் வந்துடும். அடிஷனலா கோதோகனத்தினால ஏன் தெளிக்கிறான் அப்படின்னு சொன்னா ஸ்வர்க்கத்தோட அடிஷனலா இந்த ஜென்மாவிலேயே நிறைய பசு வேணும்னு நினைச்சாள். ஆகையால் யாரு கோகாமனா இருக்கானோ அவனுக்கு கோதோகன பாத்திரம், யாரு கோதோகனா கோகாமனா இல்லையோ அவனுக்கு இந்த பாத்திரம் இல்லை. அதனால இது நிச்சயமா எல்லா யாகத்திலையும் வரும்னு சொல்ல முடியல. இப்படிக்கு இதுக்கும் ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு, அதுக்கும் ஒரு திருஷ்டாந்தம். ஆகையால் எப்படி உபாசனைகள்லாம் எல்லா யாகத்திலையும் பண்ணி ஆகணுமா, இல்ல ஆப்ஷனல்லா இஷ்டம் இருந்தா பண்ணுங்கோ இல்லன்னா இல்லேன்னா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்பொழுது, பிரகரணத்துல படிக்காத ஜுகூக்கே நித்திய சம்பந்தம்னு சொல்லிருக்கேன். இது பிரகரணத்திலேயே படிச்சிருக்கு, அந்த பிரகரணத்தான உபாசனை பண்ணிருக்கு. ஆகையால் இது நிச்சயமாகத்தான் இருக்கணும், எல்லா யாகத்திலையும் உபாசனை பண்ணி ஆகணும் அப்படின்னு இவ தீர்மானம் பூர்வபட்சி சொன்னான். அப்பொழுது சித்தாந்தி என்ன சொல்ற, அப்படி ஒரு நிர்பந்தம் இல்லை. ஏன் வேதங்கள்ல பார்த்தோமேயானால் இந்த நிர்பந்தமானது நமக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா, உபனிஷத்துல சில சூசனங்கள் லிங்கங்கள் இருக்கு. ரைக்வர்னு ஒரு முனிவர், அவர் உஷஸ்தி. அவர் என்ன பண்ணினார், அப்படி ரொம்ப பரம நீயமான ஒரு வாழ்க்கையில இருக்கும் காலத்துல யாகத்துக்கு போய் அங்க பிரஸ்தோதான் ஒருத்தர் கிட்ட போயிட்டு, நீ எந்த பிரஸ்தாவத்தை பக்திய பண்ணிட்டு இருக்கியோ அதுக்கு தேவத்தை தெரியுமான்னு கேட்டார். தெரியாது, தெரியாம இத பண்ணினுடைய தர வெடித்து விடும்னு சொல்லிக்கிட்டார். அதே போல உத்காட்ட போனார், பிரதிஹர்த்தாயிட்ட போனார், எல்லாருமே நின்று போச்சு. ஏன்னா தலை பிடிச்சு போயிடும்னா கஷ்டமா இல்லையோ, அதனால நிறுத்திவிட்டார். அதுக்கப்புறம் ராஜா வந்தார், எல்லாம் பண்ணியாச்சு, தீர்மானம் ஆச்சு, யாகம் முடிஞ்சார். இப்ப என்ன தெரிகிறது, அந்தந்த தேவதா விஷயமான உபாசனாதி ஞானங்கள் இல்லாத போனாலும் யாகம் பண்ணிட்டு இருந்தா தெரியறதோ இல்லையோ. அப்ப என்ன பண்ணிச்சா, உபாசனத்தோட பண்ணிச்சா, தெரிஞ்சுத்தான் பண்ணணும்னு நிர்பந்தம் இல்ல. ரைக்வர் போறதுக்கு முன்னால அந்த யாகங்கள்லாம் உபாசனாதிகள் இல்லாமத்தான் நடந்தது. ரைக்வர் போன பிறகு சொல்லிக் கொடுத்தார். அதனால யாகம் ஆனது பண்ணும் பொழுது உபாசனா சகிதமாகத்தான் பண்ணியாகணும்னு நிர்பந்தம் இல்ல. உபாசனை இல்லாமலேயே பண்ணி பார்த்திருக்கோம் உபநிஷத்துகள்ல. ஆகையால் இது ஆப்ஷனல் தான், தீர்மானம் ஆச்சு. அதோட மட்டுமல்ல, யார் இந்த எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபநிஷதா ததேவ வீரியவத்தலம் பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. யாரு ஸ்ரத்தையுடன் உபாசனத்துடன் கர்மாவை பண்ணுகிறானோ அவனுடைய கர்மாவானது அதிவீரியமாக ஆறது. யார் இப்படி பண்ணலையோ அவனுடைய கர்மா சாதாரணமான பலத்தை கொடுக்கிறது அப்படின்னு. இந்த உபாசனை பர்மனண்டா இருக்குமே ஆனால், உபாசனை இல்லாத போனா அந்த கர்மாவுக்கு பலம் இருக்கப்படாது. அப்படித்தானே, சர்வாங்க உபசம்ஹாரேகி வீரியவத் கர்மா இது ஸ்திதி. எல்லா அங்கங்களோட சேர்ந்தாதான் கர்மா பலத்தை கொடுக்கணும்னு சொல்லுது, கொடுக்கும் என்று சொல்லணும். ஆனா இங்க உபாசனை இல்லாத போனாலே கர்மா பலத்தை கொடுக்கறதுன்னு சொல்லும். ஆகையால் அந்த உபாசனைங்கிறது அந்த கர்மாவுக்கு பர்மனன்ட்லி அட்டாச்சு சொல்லப்படாது. அது பண்ணினேலையானால் அதிகமான பலம் வரும், அது பண்ணாத போனால் கர்மாவுக்கு என்ன பலம் வருதோ அந்த பலம் தான் அப்படின்னு சொல்லணும்னு தீர்மானம். பார்ப்போம், சர்வாங்க உபசம்ஹாரேகி வீரியவத் கர்மா, எல்லா அங்கங்களோட உபசம்ஹாரம் பண்ணினா தான் கர்மாவுக்கு பலம் வரும் என்று. அதே மாதிரியே ததா லோகசாமாதிஷு, லோக திருஷ்டியா சமாதிகளை உபாசனம் பண்றது. இந்த ஐந்து விதமான சாமாக்களை சில சாமாக்கள் சொல்லும் பொழுது பாதாள லோகம், சில சாமாக்கள் பூலோகம், சில சாமாக்கள் அந்தரிஷ லோகம், சில சாமாக்கள் சொர்க்க லோகம், சில சாமாக்கள் அதுக்கு மேல இருக்கிற லோகங்கள், இப்படியெல்லாம் உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லோகங்களில் சாமாவை உபாசனம் பண்றது, சாம சமா உபாசனம் பண்றது, சாமாவனுடைய பக்திகளை உபாசனம் பண்றது. அப்படி ததா லோக சாமாதிஷு பிரதிநியதானி பிரதி உபாசனம் பலானி சிஷ்யந்தே, இப்படி இப்படி பண்ணினா இன்னென்ன பலமா இருக்கு இருக்குன்னு சொல்றது சிஷ்யந்தே, வேதத்துல உபதேசம் பண்ணிருக்கு. அந்தந்த லோகங்கள்ல இவனுக்கு போகங்கள் வருகிறது. அந்த பூமியில இருக்கக்கூடியதான எந்தெந்த லோகங்கள் உண்டோ அது உயர்ந்ததான ஒரு போகங்களும் கீழ் லோகத்தில் இருக்கிற போகங்களும் அத்தனை லோகங்களும் இவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. இத்தேவ மாதிரி நகரேதம் பலஸ்ரவணம் அர்த்தவாத மாத்திரம் யுத்தம் பிரதிபத்தும். சார், இதெல்லாம் வெறும் அர்த்தவாதம் சார், இது நிஜமான ஒரு பதார்த்தம் அல்ல அப்படின்னு சொல்லப்படாது. ஏன் ததாகி குணவாதேதா? அப்ப குணவாதம் அர்த்தவாதமானது மூணு விதம், அர்த்தவாதமான ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரமானது மூணு விதமா சொல்லியிருக்கோம். தேவதாதிகரணத்தை இத பார்த்திருக்கோம் நம்ம. அக்னர் ஹிமஸ்ய பேதகம் அப்படின்னு, நெருப்பு பனிக்கு மருந்து இப்படியும் இருக்க வருவார். இது தெரிஞ்ச விஷயம் தானே, வேதம் வந்து சொல்லணுமா நமக்கு? இருந்தாலும் வேதம் சொல்றது இது போல இருக்கணும். ஏன்னா அதுக்கு அனுவாதம் பேர். அனுவாதம்னா பிரத்யாதி பிரமாணங்கள்னால தெரிந்த விஷயத்தையே வேதம் சொல்லுமே ஆனால் அது அனுவாதம். பிரத்யத்துக்கு விருத்தமா வேதம் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன சொல்லப்படுது சொல்ல பாருங்க. கிராவானா பிரபந்தே கல்லும் மதக்கும். கல்லும் மதக்கன்னா கல்ல எங்கேயாவது மதக்குமா? போட்டா ஜலத்துல முழுகினா போறது கல்லு மதக்கும்னு வேதம் சொல்றது. இது ஏன் சுவாமி இப்படி சொல்றது? இதுக்கு என்ன? இது அர்த்தவாதம் தான், ஸ்தோத்திரம். நீ போட்டா கல்ல மதக்கும் அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்றது. அந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன பேரு? குணவாதம்னு பேரு. பிரத்யத்துக்கு விருத்தமா வேதம் பேசுறது அது பிரமாணமா இல்லையாங்கிறது அப்புறம் அது நீமாசத்துல விசாரம், அந்த விசாரம் நமக்கு வேண்டாம். ஸ்தோத்திரத்திலேயே என்ன பண்றதுன்னா சில சமயத்துல பிரத்யத்துக்கு விருத்தமா பேசுறது, சில சமயத்துல பிரத்யத்துல என்ன இருக்கோ அதையே பேசுறது. சில சமயத்துல இது விருத்தம்னு சொல்லப்படாது, ரைட்டர்னு சொல்ல முடியாம பேசுறது வேதம். வஜ்ரஹஸ்த புரந்தரஹா, இந்திரன் கையில வஜ்ராயுதம் இருக்குன்னு சொல்றது. பிரத்யாதி பிரமாணங்கள்னா தெரிஞ்சுக்க முடியுமா? இந்திரன் கூப்பிட்டு ஐயா உங்க கையில வஜ்ராயுதம் இருக்கா இல்லையா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இல்லேன்னு நீங்க சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. நீங்க ப்ரூஃபும் பண்ண முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. இது போல இருக்கமையானால் அதுக்கு பூதார்த்தவாதம் இருக்கு. விவகாரம் என்ன? பிரத்யாதி பிரமாணங்களுக்கு விருத்தமாக அர்த்தவாதம் இருந்தால் அதுக்கு குணவாதம் பேரு. பிரத்யாதி பிரமாணங்கள்னாலேயே தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லுமேயானால் அதுக்கு அனுவாதம் பேரு. பிரத்யாதி பிரமாணங்கள்னாலேயும் தெரியல, வேதம் சொல்றது விரோதம்னு சொல்ல முடியல, அது போல சில சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதுக்கு நாம பூதார்த்தவாதம்னு சொல்றோம். ஆகையால் இந்த அர்த்தவாதத்தை குணவாதம்னு சொல்லப்படாதுங்கிற அறிக்கை அதான் பார்க்கலாம். அதான் பிரத்யாதி பிரமாணங்களுக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லப்படாது. ததாகி குணவாத ஆபத்தியேதா பலோபதேசேது முக்கியவாதோபத்தி. பலத்தை சொல்றதுன்னு சொன்னா முக்கியமாக இந்த காரியத்தை பண்ணினா இந்த பலமானது வரும்னு தெரியும். பிரயாஜாதிஷு, இப்ப யாகத்துல பஞ்ச பிரயாதங்கள் இருக்கு. எது? சமிதோ ஏது, தனோன பாதம் ஏது, இடாம் ஏது, பதிர் ஏது, சுவாகாரம் ஏது என்று ஐந்து யாகங்கள். இதுக்கு பிரயாஜ யாகங்கள்னு பேரு. அதே போலயே மூணு அனுவயாக யாகம் இருக்கு, விஸ்வம்பரகி அப்படின்னு வரிசையா இருக்கு, விஸ்வம் தெய்வம் நாராகந்தா, இவைகள்லாம் அனுவயாக கர்மாக்கள்னு பேரு. இந்த பிரயாஜகள் இருக்கு, இது வந்து ஐந்து யாகங்கள் பண்ணுன்னு சொல்லிருக்கு. மெயின் யாகம் பண்ணியாச்சு. இந்த மெயின் யாகத்தை பண்ணின பிறகு இந்த பிரயாஜகள் என்ன பண்ண சொன்னாலே நான் எங்க உபயோகப்படுவேன் அப்படின்னு இது எதிர்பார்க்கறது. அந்த ஜோதிஷ்டோகம் பண்றது பிரதான யாகம் பண்ணிவிட்டா நான் ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணுவேன். பண்ணணும், எப்படி பண்றது? ஜோதிஷ்டோம யாகத்துக்கு பலத்தை எப்படி கொடுக்கணும் என்றதான ஒரு ஆகாங்க்ஷை. இந்த பிரயாஜாதியாதிகள் ஜோதிஷ்டோமத்தோட என்ன சேர்த்து பண்ண சொல்லியிருக்காளே, நான் என்னமா அந்த ஜோதிஷ்டோமத்துக்கு உதவுவேன்னு இப்படி இதுக்கு ஆகாண்ட விவகாரம் என்ன? அந்த ரெண்டு ஆகாங்க்ஷையும் சேர்ந்து இசி கர்த்தவியதா, ஹவு டு டூ இட், இசி கர்த்தவியதா, எப்படி இதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆகாங்க்ஷா இதுக்கும் இருக்கு. ஆகையால் அந்த ரெண்டும் சேர்ந்து பிரயோஜனம் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிறது. பர்ம பிரயாஜாதிஷு இதிகர்த்தவியதாகாங்க்ஷம் இருக்கக்கூடியதான பிரயாஜாதிகளுக்கு கிரதோஹோ பிரகிருதத்வாது அந்த யாக பிரகரணத்துல படிச்சிருக்கிறதுனால தாதர்த்தேயததி அதோட சேர்ந்துதான் இது பிரயோஜனப்படணும் என்று யுக்தம் பலஸ்ருதேஹே அர்த்தவாதத்வம் யத் பிரயாகாயுஜ்ய அனுயாகாயுஜ்யன் தேவர்ம வாயேதத் யஜ்ஞஸ்ய க்ரயதே. பிரயாஜாதியாரங்கள் பண்ணினானேயானால் அந்த யாகத்துக்கு அவன் ஒரு கவசத்தை கொடுக்கிறான் அப்படின்னு இதோட அர்த்தவாதம். இந்த அர்த்தவாதத்தை நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு ஆகாங்க்ஷம் இருக்கு. அதே போல இங்க உங்கிறதுக்கு ஆகாங்க்ஷம் இருக்கா ஒண்ணும் இல்லையே. ததா அனாரம்பியாதி பர்ணமயேத்வாதிஷோ. அதே போல பிரகரணத்துல படிக்காத போனாலும் பர்ணமயித்வாதிகளுக்கு ஆகாங்க்ஷா இருக்கு. பர்ணமயின் புரச மரத்தினால பண்ணணும். ஏன்னா புரச மரத்தினால பண்ணினானே ஆனால் அந்த யஜமானனுக்கு அவனை வெற்ற அவன் காது வரைக்கும் எட்டாது. நகி பர்ணமயித்வாதி நாம் அக்ரியாத்மகான ஆத்ரய மந்தரேன பல சம்பந்தா அவகல்பதே. பார்க்கணும் இந்த பர்ணமயித்வாதிகள் இருக்க பத்தில பர்ணமயின் என்னதான் புரச மரம். புரச மரம்ங்கிறது அது செயலாது இல்லையே. யாகத்துல என்ன பண்ணும் செயலைத்தான் சொல்லணும். இது பண்ணுங்கன்னு சொன்னா நான் பண்ணுவேன். யாகத்துல எப்பவுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். யாகம் வரைக்கும் போக வேண்டாம். லோகத்திலேயே ஒரு கட்டளை என்ன அர்த்தம்? இந்த காரியத்தை சூழ்நா தான் கட்டளை. மைசூர் பாக்கு அது கட்டளையாது. சாப்பிடுன்னு சொன்ன கட்டளை. எப்பவுமே ஒரு கட்டளை என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு செயலை சொல்லணும். அந்த செயல் சொல்லாத போனா கட்டளை இல்லை. இங்க என்ன எச்ச பர்ணமயி ஜுகூர் பவன். யாரு ஜுகுவானது புரத மரத்தினால செய்கிறானோ என்ன லாபம்? அப்ப என்ன புரத மரத்தினால ஜுகுவை பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டளை ஒரு கிரியை சொன்னா தான் கட்டளை ஆகும். கிரியை சொல்லாம வெறும் புரத மரம்னா ஒரு பிரயோஜனம் அல்ல. அதனால நகி பர்ணமயித்வாதி நாம் அக்ரியாத்மகத்வாத். இந்த மீமாம்சேன்னு சொன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வேர்ட் பை வேர்டு பார்க்கணும். அது செயல் இல்லை சுவாமி. செயல் இல்லாத போனா அது பலத்தை அது வந்து யாகத்தோட சேராது. செயல் தான் யாகத்தோட சேரும். ஆகையால் அக்ரியாத்மகத்வார் ஆஸ்ரய மந்தரேன பல சம்பந்த அவகல்பது. அப்ப என்ன பண்ணனா அதுக்கு ஒரு ஆஸ்ரயம் வேணும். ஆஸ்ரயம் இன்னொன்னு வழியாக ஒரு செயலோட சேரும். சோ இப்ப புரசமரம் என்கிறது யாகத்துல செயல்ல உபயோகப்படுத்தணும். யாகம்னா செயல் தானே. தேவதையை உத்தேசித்து இது உனக்கு அப்படின்னு எடுத்து வைக்கிற செயலுக்கு யாகம்னு பேர். நெருப்புல போடுறதுக்கு ஹோமம்னு பேர். யாகமும் செயல்தான், ஹோமமும் செயல்தான். தட்டில் இருக்கக்கூடியதான பொருள் எடுத்து இது அக்னிக்கு அப்படின்னு எடுத்து வச்சேன்னா யாகம். அக்னையே இதன் நமமா அப்படின்னு நெருப்புல போட்டேன்னா ஹோமம். போட்ட பிறகு நமமான்னு சொல்லணும். இது அக்னிக்கு மறுபடியும் நான் கேட்க மாட்டேன். ஒவ்வொரு இதுல போனேன் பேனா கொடுக்குறேன் எழுதி தரேன் அப்படின்னு என்ன பண்றதுன்னு கொடுத்து கவரை கையில வச்சுட்டு கீழ் பேனா மட்டும் கொடுத்து அரை மணி நேரமா காத்துட்டு இருக்கு. எழுதி முடிப்பானோ 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 அப்படின்னு அதுக்கு பிறகு என்ன அவன் கொடுத்துட்டான் வாங்கிட்டு. இது வந்து நமமான்னு சொல்லப்படாது. திரும்பி எனக்கு வேணும். ஆனா தேவதைகளுக்கு சொல்லும் பொழுது ஒவ்வொரு தர்மம் அக்னையே இதம் நமமா திரும்பி நான் கேட்க மாட்டேன். ஒவ்வொரு யாகத்திலையும் பாருங்க. ஆனா அவ படிக்கிற வேகத்தில் நம்ம கொண்டு முடியும். அக்கனை என்னமா பதவி என்னமா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஒரு சரிங்கிறோம் அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. ஏன்னா எஜமானுக்கு சம்ஸ்கிருத ஞானம் அகோரமான இருக்க தெரியல. ஆனா சொல்லும் பொழுது என்ன பண்றோம்? எந்த திரவியத்தை தேவதை கொடுத்தாலோ இது உனக்குத்தான் மறுபடியும் நான் கேட்க மாட்டேன்னு ஒவ்வொரு ஆகுதியும் சொல்றேன். அதனால யாகம்னு சொன்னாலோ ஹோமம்னு சொன்னாலோ ஒரு செயல். தேவதைக்கு கொடுக்கக்கூடியதான செயல். வரசம், வரச மரம்ங்கிறது இதுல எந்த செயலோட சேரும்? அது சேரணமையானால், யாகத்தோட அதுக்கு சம்பந்தம் வரணுமையானால், இந்த ஜுஹு எனக்கூடியதான பாத்திரம் வழியாக வரணும். எந்த பாத்திரத்தினால ஹோமம் பண்றீங்களோ, ஹோமம் எனக்கூடியதான செயலை பண்ணுகிறீங்களோ, அந்த பாத்திரத்தோட இந்த குரச மரம் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படிதான் இதுக்கு அந்த குரச மரத்துக்கு இது ஜுஹுக்கு என்ன சொல்லணும், ஆசிரியம். இதை பிடித்துக் கொண்டு யாகத்தோட சம்பந்தப்படுகிறது. அந்த நீமான ரொம்ப ரசமா இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் வீட்டுல நீங்க பண்ணக்கூடியதான அத்தாலா பதார்த்தங்களும் இதோட இருக்கு. சமையல் பண்ணும் பொழுது இலும்பு சட்டியினால ரசம் பண்ணுவான். பழைய நாள்ல ரசம் என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல வராதா? நல்லாதான் வருது. ஆனா இலும்பு சட்டியில போட்டா அந்த நாக்கு கண்டுபிடிக்கிறது. விவகாரம் என்னன்னா, ஓஹோ எல்லாமே அதேதான், ஆனா அந்த இலும்பு சட்டியோட அந்த வாசனை இருக்கு பார்த்தேல, அதை கண்டுபிடிச்சா ரொம்ப நன்னா இருக்கு, ஜோரா இருக்குங்கிறோம். அப்ப என்ன, இந்த இலும்பு சட்டியானது நீங்க உட்கொள்ளக்கூடியதான ரசத்துக்கு எப்படி சம்பந்தப்படுறது? ரசம் வழியாக சம்பந்தப்படுறது. அது மாதிரி ரோகங்கள் எல்லாமே அப்படித்தான். விவகாரம் முழுக்க சிலதெல்லாம் இப்ப எல்லாம் தான் தெரியாம பண்றக்க, இந்த பக்தி எல்லாம் பண்ற பார்த்தேல, அதுக்கு அந்த கல்லுல வச்சுதான் ஆட்டணும். அது அப்படி பண்ணினாதான் நன்னா இருக்குங்கிற. இப்ப அதெல்லாம் கேட்டேன்னா மாட்டு பண்ண அடிச்சு விடுவா. ஞாபகத்துல விவகாரம் முழுக்க என்னன்னா அப்படி பண்ண. அதனால கிரியையானது இன்னொரு பதார்த்தோட சம்பந்தப்பட்டுதான் செயலோட சேர்றது. செயலாக இல்லாதனால் ஆசிரியம் அந்தரேதான், ஒரு ஆசிரியம் இன்னொன்னோட சேர்ந்து, சுகு எனக்கூடியதான பொருளோட சேர்ந்து சேர்ந்தால்தான் பல சம்பந்தம் வரும். கோதோகநாதி நாம் நீ பிரகிருத அப்பிரயணயனாதி ஆசிரியலாபாத், கோதோகனங்களுக்கு கோதோகன பாத்திரம் எடையன் பால் கறக்கும் பாத்திரம் அதானது பிரகிருத அப்பிரணயனாதி ஆசிரியலாபாத், பிரகிருதமா இருக்கக்கூடியதான ஜலத்தை தெளித்தல் எனக்கூடியதான செயலுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் லாபா உபபர்ணம் பலவீதி. ஆகையால் விவகாரம் வேலை செஞ்சா கூலி, பலம் பலனால் ஒரு செயல் நீங்க பண்ணணும். செயலே பண்ணாம பலம்னா வேதாந்த கிளாஸுக்கு வந்துடும். இங்க ஒண்ணும் கிடையாது, ஒரு செயலும் வேண்டாம், வெறுமனை கேட்டுட்டே இருந்தோம். ஏதாவது ஒரு பலம் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா செயல் பண்ணணும். அது என்ன பண்ணணும்ங்கிறது வேதாந்த சொல்றோம். ஆகையா பூர்மிமான முழுக்க கர்மா, கர்மான்னா கிரியா, கிரியான்னா ஒரு செயலை நீங்க பண்ணணும், அப்பதான் பலம் வரும். யாரா இருந்தாலும் சரி, ஞாபகம், யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் கர்மாவை பண்ணினா தான் பலம். கர்மாவை பண்ணாதீங்கன்னா பலம் இல்லை. அதான் வாழ்க்கைய நியாயம். அது இப்ப வேணும். இந்த காலத்துல எதையும் பண்ணாம வெறுமா இருக்கா சார், காலம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு செயலும் பண்ணாம இருந்துட்டு இருக்காரு. அவ்வளவு தாமச குணம் வந்தாரு. பழைய நாள்ல காலமை எழுந்தா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நிச்சயகர்மாக்கள் இருக்கும். ராமாயண பாராயணம், அந்த பாராயணம், யாகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும். எவ்வளவு இருந்தது மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா லோகக்ஷேமத்துக்கா? ஒண்ணுமே கிடையாது. வெறுமன டிவி பார்த்துட்டே கொடுச்சுட்டே பொழுது போக்குறானே விவகாரம் முழுக்க. ஒரு உத்தியோகத்துல இருந்தா உத்தியோகம் நின்றுட்டா இன்னொரு உத்தியோகம் வந்திருக்கு, போக வேண்டியதானே அடுத்த நாள்ல இருந்து. நடுவுல ரெஸ்ட் டைமா ஒரு 15 நாள் இவனா எடுத்துக்கலாம். காசு போனாலும் பரவாயில்ல, ஒரு 15 நாள் இங்க ரெஸ்டா இருக்கு அப்படின்னு வீட்டுல உட்காந்து பொழுது போகணும். எத்தனை பேர் எப்படி இருக்க தெரியுமா? இந்த தாட்டே வரப்படாது மனுஷனுக்கு. கடைசி நாள் பிராணம் போற பையன் நல்ல கர்மாவ பண்ணிட்டே இருக்கணும் லோகத்துக்குன்னு வர வேண்டாமா? ஜபமாவதும் பண்ணிட்டே இருக்கலாம் ஒரு உட்காந்து, ஏன் பண்ண மாட்டேங்கிற தெரியல. தேவாரம் அப்பிரணயனாதி, பிரகிருதமாக இங்கு படித்திருக்கக்கூடியதான அப்பிரணயனம் ஜலத்தை தெளித்தல் எனக்கூடியதான செயலுடன் செயல் எனக்கூடியதான ஆசிரியலாக பிடிப்பு கிடைத்திருப்பதனால் உபபன்ன பலவிதி ததா பைல்வாதீனாமபி பில்வம் முதலிய பதார்த்தங்கள். இந்த பில்வம் என்னது? காதிரோ யூபோ பவதி காதிரம் தீவிய காமஸ்யா அப்படின்னு இருக்க யூபம்னு ஒண்ணு இருக்க, அந்த ஆடை கட்டி அதுக்கப்புறம் அதுல கட்டி விட்டு அப்புறம் அதை விசேஷனம் பண்ணி ஹோமம் பண்ணுவா. அந்த யூபமானது எதனால பண்ணணும்னா, அது வந்து கருங்காலி மரத்துல பண்ணணும்னு சொல்ற. ஆனா என்ன பண்ணிருக்க, காதிரோ யூபோ பவதி அத்தி மரத்தினால பண்ணுங்கிற. ஏன்னா அத்தி மரத்தினால யூபம் பண்ணினால் நல்ல பலம் இருக்கும். யார யார் யாகம் பண்றானா அவனுக்கு வீரியம் வரும். பயில் வேணா பயில் யூபோ பவதி பில்வ மரத்தினால யூபம் பண்ணுங்க, ஐஸ்வர்யம் வருங்க. இப்ப லோகத்துல என்ன, யாகத்துக்கு அங்கம் யூபம், அந்த யூபமானது ஏதோ ஒரு மரத்தினால தானே பண்ணிருக்கணும், அப்பதானே ஆடை கட்ட முடியும். இல்லைன்னா வேற யூபம் இல்லாம எப்படி பண்றது? யூபம்னா ஒரு மரத்தினால்தான் பண்ணணும். அது அத்திமரத்தினால பண்ணா என்ன பலம், பில்வ மரத்தினால பண்ணா என்ன பலம், ஒன்னும் ஒரு பலம் பண்ணா கருங்காலி மரத்துல பண்ண அப்படின்னு சொல்றானோ இல்லையோ, அது மாதிரி பைல்வாதீனாம் அப்படி பிரகிருத யூபாதி ஆசிரய லாபா பிரகிருதமாக யாகத்தில் இருக்கக்கூடியதான யூபம் எனக்கூடியதான ஒரு பிரிப்பு கிடைத்திருப்பதனால் உபவர்ணம் பரவிதி பில்வத்தினால யூபம் பண்ணி நிலை, பில்வ மரத்தினால யூபம் பண்ணி நிலையானால் என்ன பலம் பற்று சொல்லலாம். நது பர்ணமயீத்வாரு ஏவம் விதாக ஆசிரயா பிரகிருதா அஸ்தி. இங்க இந்த பர்ணமயீத்வாதிகளுக்கு புரச மரத்தினால பண்ணணும்னு சொல்றதுக்கு இங்க ஆசிரியம் இங்கே ஒன்றும் படிக்கல. நது பர்ணமயீத்வாதிகளுக்கு எப்படி புரசமரமானது ஜுகு வழியாகனு சொல்லியிருக்கோ, அதே போல ஏவம் வித அகஸ்தித் ஆசிரயா இப்படிப்பட்டதான இதன் வழியாக சொல்லுங்கோ என்று உபாசனத்துக்கு ஆசிரியம் சொல்லவில்லை. நது பர்ணமயீத்வாதிஷு ஏவம் வித கஸ்தித் ஆசிரயா பிரகிருதா அஸ்தி. வாக்கியனைவதோ ஆனா என்ன இருக்க, வாக்கியத்தினால்தான் ஜுக்வாத்யாசிரயதாம் விவட்சித்வா ஜுஹு எனக்கூடியதான ஆசிரியத்தை வைத்துக் கொண்டு அதன் வழியாக நீங்க யாகத்துக்குள்ள போங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வாக்கியத்தினால தெரியுது. எச்ச வர்ணமயே ஜுஹோர் பவதே நத பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி. இது வாக்கியம் தானே, விதி இல்ல. விதியா இருந்ததுன்னா இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். இது சொல்லல. யாருக்கு புரச மரத்தினால ஜூஹு இருக்கோ அவனுக்கு அவனுடைய விதவ காதல விழாது. இது ஜெனரல் சென்டென்ஸ். அதனால வாக்கேனைவது துக்வாத்யாசிரயதாம் விவட்சித்வா பலேதி விதி விவட்சதா. இதையும் சொல்றது பலமும் சொல்றது அப்படின்னு சொன்னா என்ன ஆகுனர், வாக்கியபேத்யாத். வாக்கியபேதம் வந்து இந்த வாக்கியபேதம்ங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். வாக்கிய பேதம்னா என்ன அர்த்தம், ஒரு வாக்கியத்துல ஒரு ஒரு விஷயம் தான் சொல்லணும். இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும்னா கிளியரா இருக்கணும். கேட்கிறவனுக்கு நான் இதை பண்ணணும் என்று நன்றாக புரியணும். இந்த கம்யூனிகேஷன்ல எப்படின்னா, நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னேன்னால் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நன்னா புரியணும், நான் என்ன செய்யணும்னு உங்களுக்கும் தெரியணும். அதனால ஒரு வாக்கியத்துல என்ன பண்ணனா உங்களுக்கு புரியற மாதிரியும் நீங்க அந்த செயலை செய்யற மாதிரியும் சொல்லணும். இதுல ஒழுங்கா அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சரியா இல்லாத போனாலும் பேசினவன் மட்டம் உண்டு. ஆர்டர் கொடுக்கிறவனுக்கு எப்படி இருக்கனா, யாருக்கு ஆர்டர் கொடுக்கிறானோ அவன் வந்து சந்தேகம் இல்லாமல் அதுல பிரவர்த்திக்கிறா போல அந்த செயலை செய்யும்படி பண்ணணும். அது அப்படி பண்ணாமல் இது நல்லது இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சரியில் போய் உட்கார்ந்துருவான். அப்ப என்ன பண்ணா இத பண்ணு அவ்வளவுதான் சொல்லணும். இது நல்லதுன்னு அவனுக்கு சொல்ல வேண்டாம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அவனுக்கு எதுக்கு, நல்லதா கேட்டதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பண்ணக்கூடியவனுக்கு பண்ணுன்னு ஒரு அர்த்தம் தான் வரணும். அந்த செய்யணும் சொல்றவனுக்கு யோஜனை பண்றதுக்கு அவகாசம் கொடுத்தேன்னா காரியம் நடக்காது. அத நன்னா மீமாம்சையில முதல் நியாயம் தான். யுத்தத்துல சோல்ஜர் இருக்கா அவனுக்கு ஷூட்டுன்னு தான் சொல்லணும், வேற ஒன்னும் சொல்லப்படாது. இவன் நம்ம தேசத்துக்கு சத்ரு, இவன் இப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம ஷூட் பண்ண வேண்டியதா இருக்கு, இப்படி எல்லாம் இவனுக்கு சொல்லிட்டே இருந்தேன் வச்சுங்களேன், அவன் ஷூட் பண்ணுவான் என் பிராண விட்டுருவான். விவகாரம் என்னன்னா ஒரு செயலை சொல்லும் பொழுது அந்த செயலானது கரெக்டா அது மட்டும் பண்ணுங்கிற ஆர்டர் தான் சொல்லணும். இது யோஜனை பண்றவன் பெரிய ஆளா இருக்கணும், அவன் பண்ணணுமா பண்ணக்கூடாத எப்படி பண்ணணும் ஏன் பண்ணணும் இவைகள்லாம் அவன் எழுதி வச்சுக்கணும், இவன் இல்ல. யாரும் பண்றவா இல்ல, யஜமானனோ ருத்விக்களோ இவ எப்படிப்பட்டவ, காரியத்தை அமல் பண்றவா. அவள இடத்துல போய் நீ இது நல்லதா கெட்டதா, இதை பண்ணலாமா பண்ணப்படாத இந்த விசாரங்கள் அங்க பண்ணாதீங்க. ரூமுல உட்கார்ந்து மீமாம்சா வாக்கியம் விசாரம் பண்றோம் பார்த்தா சபையில அவ பண்ணது, சபையில விசாரம் பண்றவாளுக்கெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாத எப்படி பண்ணணும் ஏன் பண்ணணும் இதெல்லாம் ரித்விக் என்ன காரியம் பண்ணுன்னு சொல்றோம் அவ்வளவுதான். அது இல்லாம இன்னொன்னு சொன்னால் வாக்கியமானது ரெண்டா பிரிஞ்சு போயிடும், இது வேற இது ஒருத்தருக்கு வேற இது எஸ்ய பர்ணமயூர் பவதி, யாருக்கு புரக மரத்தினால அந்த ஜுஹூங்கிற பாத்திரம் வருமோ அவனுக்கு பாபமானது காதல விழாது. இப்படிதானே இருக்கு. இப்ப என்ன புரக மரத்தினால ஜுஹோ பண்ணணும்னு ஒரு கட்டளை, அப்படி பண்ணினானே அவன் காதலுக்கு அவன விஷவு எட்டாதுங்கிறது பலம். இந்த ரெண்டும் ஒரு வாக்கியத்துல சொல்லாமா என்ன இருக்கணும், கட்டளை மட்டும் சொல்லிருக்கணும், ஜுஹோ பண்ணணுமா புரக மரத்தினால பண்ணு, அதோட நிறுத்தி இருக்கணும். அப்படி நிறுத்தலைன்னா ஒருவனுக்கு வேண்டியது ஒண்ணு இன்னொருத்தருக்கு வேண்டியது ஒண்ணு அந்த ரெண்டையும் ஒரு வாக்கியத்துல சேர்த்து வச்ச தோஷம் வரும். அதான் சொல்ற வாக்கியனையும் விவட்சித்வா ஜுக்வாதி ஆசிரயத்துவம் சொல்லி பலே விவிதம் விவட்சதா பரதமரத்தினால ஜுஹோ பண்ணணும் என்று சொல்றதும் இப்படி பண்ணினா இந்த பலம் வரும்னு சொன்னிடையானால் வாக்கிய வேதாத் நிச்சயமா யூஸ் பண்ணக்கூடாது. அவன் யூஸ் பண்ணினானே ஆனால் காரியம் கெட்டுப்படும். ஆமா, அவனுக்கு சொன்ன பேச்சு கேட்கறதுக்காக ஆள் இருக்கானே தவிர சொன்ன பேச்சு நல்லதா கெட்டதான் அவன் யோஜனை பண்ணானே காரியத்தை பண்ண மாட்டான், காரியம் நடக்காது, தப்பா போயிடும். அது அங்கே சொல்லப்படாது, அது இன்னொரு பிரகரணத்தை சொல்லணும். செயலை பண்ணும் பொழுது இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லப்படாது. வாக்கியம் முதல்ல வரும்பொழுது கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் சொல்லிவிட்டு ஸ்மால் லெட்டர் எழுதினா என்ன அப்படின்னு கேட்டானா அங்கே காரியம் நடக்காது விவகாரம் முழுக்க. அதனால செயல் பண்ணும் பொழுது அவனுக்கு பர்ஃபெக்டா இதுதான் பண்ணணும் இப்ப பண்ணணும் இப்படி பண்ணணும் கிளியரா எழுதி சொல்லிவிடும். அது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஏன் இப்படி பண்ணணும்ங்கிறதெல்லாம் முன்னாலேயே தீர்மானம். உபாசனா நாம் கிரியாத்மகத்வாத், உபாசனைங்கிறது கிரிய மானசி கிரிய, மனசுனால இது பண்ணணும்னு அது விசிஷ்ட விதான உபபத்தே, விசிஷ்டமாக இதை எப்படி பண்ணணும்னு சொன்னதுனால உத்தேசாதி ஆசிரியானாம் பழைய விதானம் நிறுத்தியதே, இது கிரியையா இருக்கிறதுனால இது விதிக்கலாம். தஸ்மா ஆயா யதா எப்படி கிரத்வாசிரயாண்யபி போதோகனாதீனி, யஜ்ஞத்துக்கு சம்பந்தமா இருக்கக்கூடியதான போதோகன பாத்திரங்கள் பால் கறக்கக்கூடியதான பாத்திரம் இவைகள்லாம் பல சம்யோகாத், இது பண்ணினா இந்த பலம் வரும்னு சொல்லியிருப்பதனால் அனித்யானி ஆப்ஷனல், உங்களுக்கு இந்த பலம் வேணும்னு சொன்னா இதை பண்ணுங்க வேண்டாம்னா அது வேண்டாம். ஏவம் இப்படியே உத்கீதாதி உபாசனான்யபி திரட்டவ்யம், அதிகமான பலம் வேணும்னா உபாசனம் பண்ணுங்க, இல்ல சாதாரணமா பலம் வந்தா போரும் நினைச்சலையானா பெரும் கர்மாவோ பண்ணியோ இது திரட்டவ்யம். அதனால தத்மார் அதனால் எதா எப்படி கிரத்வாசிரயாண்யபி கோதோகனாதீனி, யாகத்துக்கு சம்பந்தப்பட்டதான கோதோகனாதி பாத்திரங்களும் பல சம்யோகா, இதனால இதை பண்ணினா பசுமாடு அதிகமாக வரும் எனக்கூடியதான பல சம்பந்தத்தினால விரும்புறவன் அதனால பண்ணலாம், விரும்பாதவன் பலத்தை விரும்பாதவன் அதை விட்டுறான். ஏவம் அனித்யானி ஏவம் இப்படி உத்கீதாத்யுபாதனான்யபி உத்கீதம் முதலிய உபாதனங்கள் கூட என்று பார்க்கணும். அப்படின்னா அதிகமான பலம் வேணும்னா உத்கீத உபாசனம் பண்ணுங்க யாகத்துல, வேண்டாம்னு சொன்னா உபாசனம் பண்ண வேண்டாம், சாதாரணமான யாகத்தை பண்ணுங்க, அதன் வேண்டியதான பலம் வரும். அதையேவாகத்தான் கல்பசூத்திரக்காராக கல்பசூத்திரம் எழுதினவன் ஞாபகம் நம்ம மகர்ஷிகள் மனுஷா கஷேமத்தாடு அவன் நித்திய கர்மா நைமித்திய கர்மா மற்ற சௌக கர்மாக்கள்லாம் பண்ணணும்னு அவளுக்கு எப்படி பண்ணணும், இந்த கர்மாக்கள்லாம் எந்தெந்த மந்திரத்தை உபதேசிக்கணும், எங்கே சொல்லணும், எப்படி பண்ணணும், இவையெல்லாம் மேன்யூவலா எழுதி வச்சிருக்க. அவள்லாம் சாதாரணமா ஒரு வேதம் படிச்சுவாங்க, எத்தனை சாகைகள் அவைலபிளா இருக்கோ அத்தனை சாகைகளும் படிச்சு அதை ஒன்னா சேர்த்து அதுக்கப்புறம் மேன்யூவல் எழுதியிருக்காங்க. இந்த ஹரிசான்டல் ரீடிங் இருக்கு பார்த்தா இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன வாசிச்சுட்டு இருக்கோம், சூத்திரம் சூத்திரத்துக்கு ஆச்சாரியாட்டிய பாஷ்யம், அதுக்கு பாமதி, அதுக்கு கல்பத்தருவம், அதுக்கு பரிமளம், அதுக்கு ஆபோகம், அதே போலயே விவரணம், விவரணத்துக்கு விவரண பிரமேயம், இப்படி கீழே கீழே படிச்சுட்டு இருக்கோமே தவிர இந்த சூத்திரத்துக்கு இன்னொருத்தர் எப்படி இன்டர்பிரட் பண்ணிருக்கார், அவா எப்படி இன்டர்பிரட் பண்ணிருக்கார். வியாச சூத்திரத்தில் இருக்கிறத கௌதம சூத்திரத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீரா, இதே மாதிரியே ஐடியா அவர் சாங்கிய சூத்திரத்தில் பண்ணியிருக்காரே பார்த்தீரா. மகர்ஷிகளுடைய அபிப்பிராயம் பாருங்க, இப்படி ஒரு விஷயத்தையே பல பேர் சொல்லியிருந்தா அந்த பல பேர் எந்தெந்த கோணத்தில் அதை பார்த்திருக்கான்னு சொல்றது ஹரிதந்தம். நம்ம இப்படி சொல்லியிருக்கோம், இதே பிரத்யத்தை பத்தி வெஸ்டர்ன் பிலாசபர்ல என்ன சொல்லியிருக்கான்னு என்ன பண்ணி பார்த்தீங்களா, அது பண்ணவே இல்லையே. அப்ப உங்களுக்கு ஏற்பட்டதான ஒரு ஞானமானது ஒரு வழியாக தான் போயிட்டு இருக்கே தவிர டோட்டலா ஞானம் வரலையே. அது மாதிரி பண்ணினவா உங்க கர்ம சூத்திரக்காரர். அத்தனை வேதங்கள்லயும் ஒரு ஜோதிஷமும் ருக்வேதத்துல எப்படி சொல்லிருக்கேன், எதிர்வேதத்துல எப்படி சொல்லிருக்கேன், அந்த சாகையில எப்படி சொல்லிருக்கேன், அத்தனையும் சேர்த்து நீங்க பண்ற காலத்துல எப்படி பண்ணணும்னு எழுதியிருக்கேன். சுல்ப சூத்திரம் தியாகத்துக்கு அந்த மண்டபத்தை எப்படி கட்டணுங்கிறது எழுதியிருக்கேன். திரௌத சூத்திரம் ஒரு யாகத்தை தசபூர்ண மாதம்னு முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் சின்ன சின்ன செயல் கூட எழுதி வச்சிருக்க எப்படி பண்ணணும், இது திரௌத சூத்திரங்கள். அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஆச்சாரத்தோட இருக்கணும் சொல்றதுக்காக தர்ம சூத்திரங்கள், ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரம், கௌதம தர்ம சூத்திரம், இது எழுதியிருக்க. அதுக்கப்புறம் ஒரு பூஜை பண்ணணும், புரஸ்காரம் பண்ணணும், விவகாரம் பண்ணணும்னு எப்படி பண்றது, கல்பசூத்திரம். எத்தனை சூத்திரங்கள் அவ எத்தனை நாள் கட்டப்பட்டிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சாமவிசார பிராமணம் எட்டு பிராமணங்கள் இருக்கு உங்களுக்கு, எங்களுக்கு எல்லாம் ஒரே பிராமணம், சூஷிதய பிராமணம்னு ஒரு பிராமணம், ஐத்திரேய பிராமணம் அவ்வளவுதான் சரி. எதிர்வேதத்துக்கு தைத்தரியம் இருக்கு, அதோட சேர்த்துதான் பிராமணத்தையும் மந்திரத்தையும் சேர்த்துட்டாங்க அவங்க. சுக்ல எதிர்வேதத்துல சதபத பிராமணம், அந்த சதபத பிராமணத்தை நொற்று பண்ணவாள்னா சதபதி, அதான் இந்த தத்பதிங்கிற பட்சத்தில் எல்லாம் அந்த வம்சத்துல வந்தவன். எவ்வளவு கஷ்டப்பட்ட அத்தனை பிராமணங்களும் அத்தனை கர்மாக்களும் இருக்கு, சேர்த்து ஒரு இடத்துல சேர்த்து மேன்யூவலா எழுதி வச்சிருக்கா, இதுதான் கல்பசூத்திரம் பேரு. அதையே பற்றா ஆகையால் தான் கல்பசூத்திரக்காராக கல்பசூத்திரத்தை பண்ணினவர்கள் நைவஞ்சாதீயகானி உபாசனாதி இப்படிப்பட்டதான உத்கீதானி உபாசனங்களை கிரசுசு கல்பயாம் சத்ருஹோ, யாகம் பண்ற இடத்துல அதோட இது சேர்த்து படிக்கல. கல்பசூத்திரக்காரர் யாகம் பண்ணும் பொழுது உபாசனத்தை இப்படி பண்ணணும்னு சொல்லல. ஏன் சொல்லல, உனக்கு வேணும்னா தனியா படிச்சுக்கோ, ஜென்ரலா யாகம் பண்ணணும்னா என்னென்ன பண்ணுமோ அதான் பண்ணியிருக்கான். அதனால என்ன சார் தெரிகிறது, இது நித்தியமாக யாகத்துல இருந்திருக்கமே ஆனால் கல்பசூத்திரக்காரர்கள் என்ன பண்ணிருப்பார், அதோடு சேர்த்து எப்படி பண்ணணும் படிச்சிருப்பாரோ இல்லையோ, எப்ப படிக்கலையோ இப்ப என்ன அர்த்தமா இருக்கு, இது ஆப்ஷனல், இது எல்லா யாகத்திலையும் பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை, வேணும்னா பண்ணணும். எங்கே சார் போறது, கல்பசூத்திரக்காரர் தான் எழுதுற, நான் எங்கே போறது, சங்கர்ஷண காண்டம்னு இருக்கு நாலு அத்தியாயம், அந்த சங்கர்ஷண காண்டத்துல உபாசனங்கள்லாம் எப்படி பண்ணணும்னு எழுதியிருக்க. ஜெய்மினி பன்னெண்டு சூத்திரங்கள் பன்னெண்டு அத்தியாயங்கள்னால ஜெய்மினி பகவான் கர்மாவை எப்படி பண்ணணும்னு விசாரித்த பிறகு சங்கர்சன காண்டத்துல நாலு அத்தியாயத்துல உபாசனங்கள் மட்டும் எப்படி பண்ணணும்னு நம்ம மகன்கள் படிக்கணும்னு ஆரம்பிச்சா நம்ம சாஸ்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சா ஒரு ஜென்மா போறாங்க. அத்தனை விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு டிகிரி வாச்சுட எனக்கும் சமானமா இருக்குன்னு லோகத்துல சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோஜனை பண்ணணும். நம்ம மகான்கள்லாம் ஒரு பிராமணால் அப்படி நடந்து போனா ஒரு லைப்ரரி நடக்கிறது. அப்ப பக்கம் இல்ல, அவன் புத்தியில எத்தனை அறிவு இருக்கு, எத்தனை சாஸ்திரம் இருக்கு, எவ்வளவு அனுபவம் இருக்கு, இதை பார்க்கணும். அதனால பஞ்சகத்தங்கிட்ட சிக்க வச்சுட்டு போனா அவனை கிண்டல் பண்ண வேண்டாம். அவனுக்கு தெரியாம அவன் ஏதோ சொல்றா பார்த்தா கல் எடுத்து அடிக்கிறான் சார். ஒரு காலத்துல பூர்ணல கிட்ட வந்து அறுத்துப்பட்டான், சிகைய அறுத்தான். அவனுக்கு ஏன் அறுத்தான்னு அவனுக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்கல. நீங்க இவ்வளவு வசதி இருக்குன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்க வந்த கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அவன் அந்த அளவுக்கு நம்ம வசதி, நாமும் விட்டோம் இவனும் விட்டான். அவனுக்கு நம்ம நாட்டினுடைய வசதி சம்பிரதாயம் கல்ச்சர்ல ஏதோ சொல்லிட்டு இருக்க, பேருத்தான் சொல்லிட்டு இருக்க, விஷயம் ஒண்ணும் தெரியல. இந்த சாஸ்திரம் வாசித்தாலும் கல்பசூத்திரக்காரர் என்ன பண்ணினாங்க, பிரம்மசூத்திரம் வாசித்தான் தெரியுற அளவுக்கு வந்தாச்சு அப்படி. அதனால கல்பசூத்திரக்காராக கல்பசூத்திரம் எழுதின மகான்கள் நான் எவம் ஜாத்திய காணி உபாசனானி உத்தீதம் முதலிய உபாசனங்களை கிரகசு நகர்பயாம் கற்கிறோ யஜ்ஞாதிகள் சொல்லும் பொழுது இது அதோட கேட்கல. ஆகையால் இவைகள்லாம் பர்மனன்ட் இல்லை அப்படின்னு, கம்பல்சரி இல்லை அப்படின்னு சொல்லு. இதோட இந்த அதிகரணம் அடுத்தது சதாநவதேவ ததுக்தம் அப்படின்னு நாளைக்கு அஷ்டமே. அதனால கிளாஸ் வச்சுக்க முடியல. நான் அன்னைக்கு கிளாஸ் வச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும். என்ன ஸ்திரீகளுக்கெல்லாம் முக்கியமான பண்டிகை, என்ன காசு வர பண்டிகை, வேற ஒண்ணும் இல்லை. வரலட்சுமி விரதம், அம்பாவை பூஜை பண்ணினா நிறைய அப்படியே தங்கமா கொட்டுவா, நிஜமாவே கொட்டுவா, பக்தியோட பண்ணா அதுல சந்தேகம் இல்லை. அதனால வரலட்சுமி விரதமா இருக்கணும். அன்னைக்கு கிளாஸ் வச்சுக்க முடியாது, சனிக்கிழமைக்கு மேல் தான். ஓம் சென்னு கட்டம் வரணும். நமஸ்தே வாயு பிரத்யம் பிரம்மாணி சுவாமி.